அம்மா, நேத்து எங்க ஸ்கூல்ல ஒரு பையன் நல்லவேமா, அவன் வந்து அளவுக்கு அதிகமா கோவப்படுவாமா, அதனால அவன் கூட ஃப்ரெண்ட் வச்சுக்கவே எல்லாமே பயப்படுவாங்க. எல்லாமே பயப்படுவாங்க. அப்படி அளவுக்கு அதிகமா கோவப்படுறது தவறு தானே?
ஆமா, கண்டிப்பா தவறு. ஆனா நம்மளே அறியாம சில நேரங்கள் வந்து நம்ம அளவுக்கு அதிகமா கோபப்படுறோம். ஆனா அதனுடைய விளைவு வந்து நமக்கு அப்போ தெரியறது இல்ல, அதுக்கப்புறம் தெரியற போது அது எவ்வளவு கடுமையானதா இருக்கும் அப்படிங்கறதுக்கு உதாரணமா இங்க ஒரு அசுரன் கதை இருக்கு. கேக்குறியா?
கேக்குறேன்.
அந்த அசுரன் பேரு ஜலந்தராசுரன். அவன் எப்படி உருவானான்னு ஃபர்ஸ்ட் சொல்றேன், சரியா? அதாவது இறைவனுடைய ரூபங்கள் வந்து ரொம்ப சிறப்பானது இல்லையா? அப்படி இருக்கும்போது பெருமான் என்ன செய்யறாரு, ஒரு நாள் வந்து கைலை மலையில உமையம்மையுடைய உட்கார்ந்து இருக்கிறாரு, உமையம்மையோட இருக்காரு. அப்போ இந்திரன் இருக்காருல்ல, இந்திரன் என்ன பண்றா, நான் தான் பெரியவன், என்னை விட இந்த சிறந்த வந்து தெய்வம் இந்த உலகத்திலே கிடையாது, உங்ககிட்ட வஜ்ராயுதம் இருக்கு, நான் வந்து வெள்ளை யானையை வச்சிருக்கேன், நான் தான் வந்து ரொம்ப சிறந்தவன், இந்த உலகத்துக்கே ஈரேழு லோகத்திலே நான் தான் பெரியவன் அப்படிங்கிற ஒரு பெரிய அகந்தை அவனுக்கு வந்துருச்சு, அகங்காரம் வந்துருச்சு. சிவபெருமான் தான் பெரியவன்ங்கிறதே அவன் வந்து மறந்துட்டான். அந்த அகங்காரத்தோட என்ன செய்யறான், கைலை மலையில இருக்கக்கூடிய சிவபெருமானை போய் பார்த்துட்டு வரலான்னு நினைச்சு கிளம்புறான். ஏன் பார்க்க கிளம்புறான் தெரியுமா? ஏன்னா அவன் வந்து நல்லா அழகா இருக்கானா, நல்ல ஆபரணங்கள்லாம் அணிஞ்சிருக்கிறாராம், கையில வந்து இந்த வஜ்ராயுதம் மாதிரி பெரிய ஆயுதம்லாம் வச்சிருக்காராம், தன்னை மாதிரி பெரிய எல்லாரையும் நான் தான் பயமுறுத்தி சூரியன் சந்திரன் வாயு அக்னி யமன் எல்லாம் எனக்கு வேலை அழுங்க மாதிரி இருக்காங்க, அஷ்டதிக் பாலர்களும் என்னுடைய கட்டுப்பாட்டுல இருக்காங்க. ஆனா இந்த கைலாயத்துல இருக்கக்கூடிய சிவபெருமான் வந்து சும்மா வந்து புலித்தோலை உடுத்திக்கிட்டு கழுத்துல பாம்பு வச்சுக்கிட்டு மண்டை ஓட்டை வச்சுக்கிட்டு நமக்கு எந்த பொருள்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் தொண்டைக்குள்ளார வந்து என்ன வச்சிருக்காரு பெருமானு, அழகால விஷம், அழகால விஷத்தை குடிச்சுக்கிட்டு இப்படி இருக்கிறாரு. நமக்கு அவர் ஈடா அப்படிங்கிற ஒரு அகந்தா மனசுல வந்துடுச்சு. வந்து அப்படி ஆணவத்தோட சிவபெருமானை பாக்கலாம், அவர் இப்ப இப்படித்தான் இருக்காருன்னு அப்படிங்கிற ஒரு பெரிய ஆணவத்தோட பெருமானை பாக்கறதுக்கு கைலைக்கு வராராம். இத வந்து சிவபெருமானுக்கு தெரியாதா? பெருமான் என்ன செய்யறாரு, இந்திரனுடைய ஆணவத்தை அடக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு என்ன பண்றாரு, அங்க ஒரு ஒரு விளையாடல் பண்றாரு, திருவிளையாடல் பண்றாரு. என்ன தெரியுமா, என்னன்னா தான் வந்து ஒரு வாயில் காப்பாளன் மாதிரி ஒரு வாசப்படியை காக்கிறதுக்காக வேலையாட்கள் இருக்காங்கல்ல, அவங்கள மாதிரி ஒரு வேஷம் போட்டுட்டு வாசல்ல வந்து யார் நிக்கிறா, சிவபெருமான் வந்து நிக்கிறார் கைலாயத்தோடைய வாசல்ல. எப்பயுமே நம்ம சிவபெருமான சிவன் கோயிலுக்கு போகும்போதும் சரி, பெருமான் நினைச்சு நம்ம வணங்கும் போதும் நம்மளுடைய ஆணவத்தை வந்து ஆணவம்ங்கிற ஒரு 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 மாயை வந்து நம்மள தாக்காத மாதிரி நம்ம பாத்துக்கணும். ஏன்னா அந்த ஆணவம் வந்துருச்சுனாலே நாம யாரையுமே மதிக்க மாட்டோம். அப்படி ஆயிட்டா அது வந்து சிவபெருமானை அடைய முடியாது. அதுவும் பெருமான் கிட்ட ஆணவத்தோட போனோம்னா உடனே அவர் என்ன செய்வாரு, அதை அடக்கிடுவாரு. அது வந்து அந்த ஆணவம் வந்து பெருமான் கிட்ட வந்து செல்லாது. அதனால நம்ம எப்பயுமே நம்ம ஆணவத்தை வந்து விடணும். இப்ப இந்த பெருமான் கிட்ட அன்போட போறதை விட்டுட்டு இந்திரன் என்ன பண்றான், ஆணவத்தோட போயிட்டான். பெருமானும் வாயில் காப்பாளன் மாதிரி உருமாறி வாசல்ல நிக்கிறாராம். இந்திரன் வரும் வழியில நின்னுட்டு இந்திரன் வந்து பெருமான பத்தி கேக்குறாரு, இந்த வாயில் காப்பாளன்ட்ட, உள்ள சிவபெருமான் இருக்காரா, என்ன பண்றாரு, அவரை நான் பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு ஒரு ஏகத்தாளமா பேசுறாராம். எவ்வளவு ஒரு ஏகத்தாளம் பாரு இல்லையா? உடனே பெருமான் என்ன செய்யறாரு, அவருக்கு பதிலே பேசாம கம்முனே இருக்காராம். உடனே இந்திரனுக்கு பயங்கர கோபம் வந்து, என்னோட வஜ்ராயத்தால உன்னை பொடி பொடி ஆக்குறேன் பாரு, உனக்கு என்ன திமிரு, நான் கேட்ட கேள்விக்கு நீ பதில் சொல்லாம நிக்கிற நீ அப்படின்னு நினைச்சிட்டு உன்னோட வஜ்ராயத்தை எடுத்தானாம். எடுத்து என்ன பண்றானா, சிவபெருமான் மேல, அதாவது அந்த காவலாளி மேல போடுறாராம். பெருமான் வந்து காவலாளி ரூபத்துல இருக்காரு இல்லையா, அவர் மேல. உடனே பெருமான் என்ன ஆகுது, அவருக்கு பயங்கர கோபம் தான். அது பெருமான் மேல போட்ட உடனே அந்த வஜ்ராயுதம் அப்படியே பொடி பொடியா எடுத்தான், தூள் தூளா. அவன் ஆணவமே இந்த வஜ்ராயுதம் இருக்குன்னு அவன் பெரிய ஆளுன்னு நினைச்சான் இல்லையா, அந்த ஆணவம் எல்லாம் என்ன ஆயிடுச்சாங்க, பொடி பொடியாயி தூள் தூளா ஆயிடுச்சு இந்த வஜ்ராயுதம் மாதிரியே. உன்னே பெருமான் பயங்கர தன்னோட உண்மையான உருவத்தை காட்டி, சிவபெருமான் உருவத்தை காட்டி பயங்கர கோபத்தோட அங்க அப்படியே உக்கிர ரூபமா எழுந்தாராம். எழுந்த உடனே இந்திரன் பார்த்து பயந்துட்டானா, பயந்து அச்சுஜோ பெருமானே என்ன மன்னிச்சிடுங்க, நான் பெரிய தப்பு செஞ்சிட்டேன், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க, என்னோட வஜ்ராயத்தையும் வேற இப்படி பொடி பொடியாக்கிட்டீங்க, என்ன மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்கன்னு சொல்லி பெருமான்கிட்ட பாட்டு பாடி அவரை துதிச்சு அவர் கோபத்தை குறைச்சி அவரை ரொம்ப வேண்டி இதனே பெருமான் சரி போ அப்படின்னு விட்டுட்டாராம் இந்திரனை. அவர் ரொம்ப கோபம் ஆயிட்டார்ல ஒரு நிமிஷம், அந்த கோப கனலை என்ன பண்ணிட்டாரு, அது எப்பயுமே கோபத்தை தன்கிட்ட வச்சுக்க கூடாது, அது நம்ம கிட்ட இருந்தா அது என்ன செய்யும், அந்த கோபம் வந்து தன்னையே அழிச்சிடும் அப்படிங்கறதுனால பெருமான் அந்த கோபத்தை தூக்கி கடல்ல போட்டாரா, ஒரு கோபத்தை அப்படியே திரட்டி கடல்ல போட்டாராம் கோபம்ங்கிற எண்ணத்தை அவருடைய அந்த சின்னத்தை. கடல்ல போட்ட உடனே அது என்ன ஆயிடுச்சு, கைலாயத்துக்கு போயிட்டாரா அவரு கடல்ல போட்டுட்டு. கடல்ல விழுந்த அந்த கோப கனல் வந்து ஒரு குழந்தையா, ஒரு சின்ன ஒரு அழகான ஒரு குழந்தையா வருதான். அது யார் மாதிரினா, அது வந்து நீரால வளர்க்கப்பட்ட குழந்தையா வருதான். அதனால அதுக்கு பேர் வந்து பிரம்மன் இருக்கார் இல்லையா, பிரம்மதேவர், அவர் வந்து அந்த குழந்தைய எடுத்து ஜலந்திரன் ஒரு பெயரிட்டாராம், பெயரிட்டு அதனை வந்து வளர்த்துட்டு இருக்கிறாராம். அவருக்கு கல்யாண வயசு ஆன உடனே அசுரத்தச்சன் மயன் இருக்காரு, அசுரத்தச்சன் மயன் இருக்காரு, அசுரர்களுடைய தச்சன் மயன்கிறவருடைய நல என்ன பண்றாரு, ஜலந்திரம் அப்படிங்கிற ஒரு நகரத்தை இந்த ஜலந்திராசுரன் வந்து என்ன பண்றா, உண்டாக்கி காலநீமிங்கிற ஒரு அவுணனுடைய மகள் பிருந்தைய வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாரு. இவருடைய மனைவி பேரு பிருந்தை. கல்யாணம் பண்ணி ஜலந்திரன் வந்து நல்ல இன்பமா வாழ்ந்துட்டு இருக்கான். அவன் அப்படியே இருந்திருந்தாலே பிரச்சனை இல்ல, அதோட அவன் என்ன பண்றான், தேவர்களோட சண்டை போட்டு எல்லாரையும் வெற்றி பெற ஆரம்பிச்சிட்டான். நான் தான் வந்து பெரிய ஜலந்திராசுரன், என்ன மிஞ்ச யாரும் இல்ல, ஏன்னா இறைவனுடைய கோபத்துல இருந்து வந்தனால அவனை யாராலையும் மிஞ்ச முடியல. இறைவனுடைய அந்த கோபத்துல வளர்ந்தனால இறை சக்தி அவனுக்கு இருக்கு கொஞ்சம், அதனால வந்து இறைவனை தவிர வேற யாராலையும் அவனை வந்து வெல்ல முடியாதுங்கிற ஒரு கட்டமைப்ப இல்லையா. அப்படின்னு அவன் எல்லாரையும், ஏன்னா அது கோபம்ங்கிறது இப்ப இங்க என்னவா சித்தரிக்கப்படுது, அசுரனா சொல்லப்படுது, கோபம்ங்கிறது ஒரு அசுரனுக்கு ஈக்குவல் இல்லையா. அதனாலதான் அந்த கோபத்துல இருந்து வந்தனால அவன் அசுர குணத்தோட இருக்கான், எல்லாரு கூடயும் சண்டை போடுறது, மூர்க்கத்தனமா நடந்துக்கிறது அப்படி இருக்காராம். இப்படி ஆன உடனே திருமால் உடனே எல்லாரும் போய் திருமால்கிட்ட வேண்டாங்க, ஏன்னா பிரம்மன் தானே வளர்க்கறாருன்னா பிரம்மன் போய் கேட்கறதுல பிரயோஜனம் இல்ல, அதனால போய் திருமால்கிட்ட கேக்குறாங்க, இந்த ஜலந்திரனுடைய தொல்லை தாங்கல, எப்படியாவது நீங்க வந்து அவனோட சண்டை போட்டு அவனை அழிக்கணும் அப்படின்னு சொல்லி. சரினு திருமாலும் சரின்னு அவனை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருமாலும் சண்டைக்கு போறாரு, போய் பயங்கரமா சண்டை போடுறாரு. பல யுகங்களா இந்த சண்டை நடக்குது, ஆனா இந்த ஜலந்தாசுரனை திருமாலால அழிக்க முடியல, இதே வெற்றி யாருக்குமே இல்ல, ரெண்டு பக்கமும் இல்லாம சண்டை நடந்துட்டே இருக்கு. ஒரு கட்டத்துக்கு முன்னாடி திருமாலுக்கு உணர்வு வந்துருது, ஓஹோ இவன் வந்து நம்ம சிவபெருமானுடைய அம்சமாச்சே, அதனால இவனை வந்து அழிக்க முடியாது, இவன்கிட்ட பேசாம நாம என்ன பண்ணும், இவனை போற்றி புகழ்ந்துட்டு இவன்கிட்ட சரணாகதி அடைஞ்சிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏ அப்பா நீ பெரிய வீரன்பா, உன்னை எல்லாம் என்னால வெல்ல முடியல, நீ வந்து பெரிய நல்ல ஒரு அசுரன் தான், நீ ஒரு பெரிய வீரன் தான் சொல்லி புகழ்ந்துட்டு அந்த இடத்த விட்டு பாராட்டிட்டு நைஸா நழுவிடுறாரு திருமாலு. எனக்கு தெரியாதுப்பா என்னை ஆள விடுங்கன்னு. உடனே திருப்பி உடனே இந்த இந்திரனுக்கு என்ன வந்துருச்சு, ஒரு பெரிய பயம் வந்துருச்சு, அடடா ஏற்கனவே இவனாலதானே அந்த அசுர கோபம் வந்து சிவபெருமானுக்கு வந்தது பெரிய கோபம், அதனால இந்த இந்திரனுக்கு என்ன ஆயிடுச்சு, அடுத்து இவன் தேவர்கள்ட்டலாம் சண்டை போட்டான், அடுத்து வந்து இந்த ஜலந்தாசுரன் வந்து என்கிட்டதான் வந்து என்னோட இந்திர பதவியைதான் கேட்க போறான், என்கிட்டதான் வந்து சண்டை போட போறான், அதனால எப்பனாலும் நமக்கு ஆபத்து வரும், அதனால நம்ம திருப்பி சிவபெருமான் கிட்டே போய் சரண அடைஞ்சிடலாம், அவராலதான் இந்த அசுரன் அழிக்க முடியும்ட்டு அவனுக்கு திருப்பி உணர்வு வந்துருச்சு. திருப்பி ஓடுறான், என்னது சிவபெருமான்கிட்ட கைலாய மலைக்கு ஓடி போய், பெருமானே அடுத்து இந்த ஜலந்தாசுரன் என்னையதான் தாக்க வரான், என்னைய உயிர்ப்பிச்சு கொடுங்க, என்ன காப்பாத்துங்கன்னு கைலாயத்துக்கு ஓடிட்டான். ஓடின உடனே இத வந்து சில தூதர்கள் மூலமா இந்த ஜலந்திரனுக்கு வந்து தெரிஞ்சு போயிடுது, ஓஹோ நான் இந்த இந்திரனை அழிக்கலான்னு நினைச்சேன், அவன் போய் நல்ல நல்ல போலீஸ் ஸ்டேஷன்லயே போய் ஒளிஞ்சுக்கிற மாதிரி சிவபெருமான்கிட்டே போய் ஒளிஞ்சுக்கிட்டானா, நான் இந்த கைலாயத்துக்கே போறேன், போய் அங்கேயே போய் உன்னை பிடிச்சு அழிக்கிறேன், யாராவது சிவபெருமான் என்கிட்ட என்னை தடுக்க வந்தாருன்னா அவரையும் ஒரே சீவு அப்படிங்கிற ஒரு ஆணவத்தோட கோபத்தோட போறா. எப்படி பத்தியா இவனுக்கு எவ்வளவு ஆணவம் வருது கோபம் வந்தோடனே உடனே கிளம்பிட்டு அங்க போறான். அந்த சிவபெருமானோடைய அந்த கைலைக்கு போற வழியிலேயே என்ன பண்றாரு, சிவபெருமான் ஒரு சின்ன திருவிளையாடல் பண்றாரு அந்த இடத்துல. நீ பயப்படாத இந்திரா, நான் பாத்துக்கிறேன் இந்த அசுரனு சொல்லிட்டு இவர் என்ன செய்யறாரு, ஒரு சின்ன திருவிளையாடல் பண்றாரு. என்னன்னா, நரைத்த திருவுருவம், ஒரு வயசான ஒரு கழவனா ஒரு வந்து ஒரு வேஷம் போட்டுட்டு வராரு. எப்படின்னா, ரொம்ப நரைச்சு போய் அப்படியே முடியெல்லாம் வெள்ளையாகி அப்படியே இழைச்சி நடுங்கிற ஒரு ரூபத்தோடையும், ஊன்றிய தடியும், கையில வந்து ஒரு குச்சி, ரொம்ப வயசான ஒரு மனுஷனா கையில ஒரு குச்சியும், ஒரு முனிவர் மாதிரி கையில ஒரு கமண்டலமும், ஒரு தளர்ந்த நடையும், மெதுவா நடந்துகிட்டு ஒரு வயசான முனிவர் மாதிரி பெருமான் வருவாரு. வராரு, உடனே வரும்போது இந்த எய்தாப்புல யார் வரா, ஜலந்திரன் வரா. இந்த இந்த முனிவர் தோற்றத்துக்கு பின்னாடி வந்து இந்த இந்திரன் இந்த தேவர்கள்லாம் வராங்க. இந்த ஜலந்தரனை பார்த்த உடனே இந்த இறைவன் வந்து கையில சிவபெருமான் முனிவர் முதிய தோற்றத்துல இருக்க சிவபெருமான் என்ன கேக்குறாரு, நீ யாரு, எங்க போற அப்படின்னு கேக்குறாரு. இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் யாராவது புதுசா யாராவது போறாங்கன்னா நம்ம வீட்டுல ஊர்ல இருக்க பெரியவங்க எல்லாம் என்ன செய்வாங்க, யார் நீ, என்ன இந்த ஊருக்கு புதுசா இருக்கே, எங்க போற அப்படின்னு கேட்பாங்க தானே. அந்த மாதிரி பெருமான் சும்மா விசாரிக்கிற மாதிரி கேக்குறாங்க. உடனே இந்த ஜலந்தராசுரனுக்கு அப்படியே ஆணவத்தோட சொல்றான், நான் வந்து கடல் அரசன் மகன், என்னோட பேர் வந்து ஜலந்திரன், நான் வந்து சிவபெருமான்கிட்ட போர் செய்யறதுக்காக போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அப்படியே ஆணவத்தோட சொல்றாராம். இன்னும் இந்த முதியவர் வேடத்துல இருக்க பெருமான் வந்து சிரிக்கிறாராம். சிரிச்சிட்டு, சிவபெருமானோட சண்டை போட்டேன்னா நீ ஒரு நொடி பொழுதுல உயிரை விட்டுருவ, உனக்கு உயிர் போயிடும், உயிர் மேல ஆசை இருந்தா இப்பவே திரும்பி போயிடு அப்படின்னு சொல்றாராம். உடனே அவனுக்கு பயம் இருக்கோமை, என்ன சொல்றான் ஜலந்திரன், என்னது, ஒரு நொடி பொழுது இங்க இருந்து என்னோட ஆற்றலை பாருங்க, நான் அந்த சிவபெருமான எப்படி அழிக்கிறேன்னு அப்படின்னு சொல்றானா. எப்படி இருக்கு அதுக்கு இந்த முதியவர் ரூபத்துல இருக்கோரு, நான் வந்து சிவபெருமானுக்கு அடுத்தவன், சிவபெருமானுக்கு அடுத்த நிலையில இருக்கக்கூடிய நான் ஒரு முனிவன் தான், உன்னோட வல்லமைய பாக்குறதுக்கு தான் நான் இங்க வந்தேன், உனக்கு சக்தி இருந்தா நான் இப்ப சொல்றத நீ செய் பாக்கலாம் அப்படிங்கிறாராம். எங்க சொல்லுங்க, என்ன செய்ய போடணும், செய்யணும் அப்படிங்கிறான். உடனே இந்த முதிய ரூபத்துல இருக்க இந்த சிவபெருமான் என்ன செய்யறாரா, அவரோட காலால தரையில அப்படி ஒரு கீறி கீறாராம், இப்படி கீறி கீறி மண்ல அப்படியே கீறி ஒரு சக்கரை மாதிரி ரெடி பண்றாராம். ரெடி பண்ணி, இந்த சக்கரத்தை நான் என் காலால வச்சிருக்கேன், இத என்ன செய்யற, இதை எடுத்து உன்னோட தலையில வச்சு கொஞ்ச நேரம் வச்சிருக்க முடியுமா, அந்த சக்தி உனக்கு இருக்கா, எங்க அப்படி நீ சக்தியானவன் வந்தா இதை எடுத்து தலையில வைப்பாக்கலாம் அப்படின்னு சொல்றாராம். ஏன்னா அவன் கோபம் எங்க இருக்கு, இப்ப அவன் தலையில இருக்கு, அவன் ஆணவம் எங்க இருக்கு, அவன் தலை கணத்துல இருக்கு, தலை கணம் பிடிச்சிருக்கான். உடனே என்ன செய்றான், இது என்ன ஒரு பெரிய விஷயம், இந்தா இப்ப செய்யறம்பார் அப்படின்னு சொல்றானா அந்த ஜலந்தராசுரன். பெருமானோ கால்ல வந்து ஒரு சக்கரத்தை உண்டு பண்ணி கீறி ஒரு சக்கரம் ஆக்கிடுறாரு. அவனும் அதை அப்படியே ஆணவத்தோட எடுத்து அப்படியே தூக்கிடலான்னு முதல்ல அப்படி ஒரு விரலை வச்சு அப்படி தூக்கு பாக்குறான், முடியல. அப்புறம் ஒரு கை வச்சு தூக்குறான், முடியல. ரெண்டு கை வச்சு தூக்குறான், அப்பயும் முடியல. இழுத்து தம் கட்டி தூக்கி அவனான் தலையில வச்ச உடனே என்ன ஆகுது, அப்படி லேசா அவனை தூக்குறதுக்கு பெருமான் சக்தி குடுத்திருக்கிறாரு. கொஞ்சம் அப்படி தூக்கி அப்படியே கஷ்டப்பட்டு ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு தூக்கி தலையில வச்சுறான். தலையில வச்ச உடனே அந்த சக்கரை என்ன ஆகுது, அப்படியே சருன்னு சுத்தி அவனோட உடம்பையே அப்படியே கிழிச்சிருச்சு. அப்படியே தலையில இருந்து உள்ள கிழிச்சு ஜலந்தராசுர அசுரன் இறந்து போயிட்டான். பெருமான் என்ன, எப்படி எவ்வளவு நேக்க அவனவர் எப்படி பண்ணிட்டாரு பத்தி, அவனோட ஆணவத்தையும் அடக்கிட்டாரு, அவனையும் அழிச்சிட்டாரு. உடனே என்னாச்சு, அவன் அப்படியே வச்ச உடனே ரெண்டா பிளந்து அவன் உடம்புல இருந்து ரத்தம் போய் அவனோட உயிரே போயிடுச்சு. திருப்பி அந்த சக்கரைப்படை இறைவன்ட்டே வந்துருச்சு, அதான் சக்கரம். அண்ணே அந்த அசுரர் கூட்டத்தையே சிவபெருமான் தன்னோட அப்படியே கண் பார்வையிலே தீயா ஆக்கி பொசுக்கிட்டாராம். என் கூட வந்த மத்த அசுரர்கள் எல்லாம் சாம்பலாக்கி அவரோட உண்மை ரூபத்தை காட்டினோடனே மற்றவங்க எல்லாம் அந்த தேவர்கள் இந்திரன் இவங்க எல்லாம் சிவபெருமான போற்றி வணங்கி பெருமானே நாங்கெல்லாம் வந்து சாதாரணமா கோபப்படுறோம் ஈஸியா எல்லாரும், ஆனா அதனுடைய பலன் எங்களுக்கு தெரியறதில்ல, அதை உணர்த்துறதுக்காக நீங்க கோபப்படுற மாதிரி எங்க மேல கோபப்பட்டு அதுல இருந்து ஒரு அசுரனை உருவாக்கி எங்களுக்கு ஒரு பாடம் கற்பிச்சிட்டீங்க, இனிமே இந்த கோபத்தை வந்து நாங்க வராம போற்றி பாதுகா முடிந்த அளவுக்கு இது பண்றோம். அப்படி இந்த கோபம் வந்து தீராம அதிகமா இருக்கிறவங்க இந்த மூர்த்தியை தான் வழிபடணும். யார தெரியுமா, ஜலந்திர வத மூர்த்தி அப்படிங்கிற பேர் வந்து இறைவனுக்கு வந்துச்சு. அந்த மூர்த்தியை வழிபட்டோம்னா நமக்கு வந்து நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கோபம் அதிகமா வருது இல்லையா, அத குறைக்கிறதுக்கு பெருமானுடைய அருள் வந்து வழிகாட்டும். நீங்க குழந்தைங்க மட்டும் இல்ல கண்ணா, பெரியவங்க கூட இப்ப உங்களை விட அதிகமா கோபப்படுறது யாரு, பெரியவங்க தான். அப்ப அப்படி இருக்க அந்த பெரியவங்க என்ன மாதிரி இன்ன மாதிரி எத்தனை பேருக்கு கோபம் வந்தாலும் அவங்க எல்லாம் இந்த ஜலந்திர வத மூர்த்திய வணங்கி நம்மளுடைய கோபத்தை குறைச்சு இன்பமயமான இறைவனுடைய அருள் தரக்கூடிய ஒரு வாழ்வை வாழலாம் அப்படிங்கறதுல எந்த சந்தேகமும் இல்லை சரியா. இந்த ஜலந்திர வத மூர்த்தியுடைய புகழ் உனக்கு தெரியுதா? இந்த இந்த இடம் நிகழ்ந்தது வந்து சொல்றது வந்து காசியில நடந்திருக்குன்னு கொஞ்சம் சொல்றாங்க, இமயமலையில நடந்ததாவும் சொல்றாங்க. ஆனா இந்த ஜலந்திர வத மூர்த்திக்கு இப்ப இங்க எங்க கோவில் இருக்குன்னா என் பெரும் வீரட்ட தலங்கள்ல ஐந்தாவதா இருக்கக்கூடிய திருவிற்குடி அப்படிங்கிற இடத்துல இவருக்கு வந்து பெருமானம் தான் அங்க இருக்காரு. இந்த ஜலந்திர வத மூர்த்தி அதாவது திருவாரூர் மாவட்டத்துல நன்னிலம்ங்கிற ஊருக்கு பக்கத்துல இருக்கு. திருவாரூர் வந்து 8 கிலோமீட்டர் போனா இங்க இருக்கக்கூடிய இறைவன் பேர் வந்து வீரட்டேஸ்வரர், இறை வந்து குழலம்மை அப்படிங்கிற பேர்ல இறைவன் அங்க இருக்காரு. நாம அந்த இடத்துக்கு முடிஞ்சா போயிட்டு வரலாம். அதற்கு முன்னாடி அங்க இருக்க இறைவனை நினைச்சு வணங்கி கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுடைய கோபத்தை கட்டுக்குள்ள கொண்டு வரணும் சரியா. அது இல்லாம நீ உன்னுடைய நண்பனுக்கு சொல்லு இந்த இந்த கதையையும் இந்த தலத்தை பத்தியும் சொல்லி இறைவனை பத்தி நினைச்சு வணங்க சொல்லு, அவனுடைய கோபம் எல்லாம் குறைஞ்சு அவனுக்கும் சீக்கிரம் நல்ல பேர் கிடைக்கும் சரியா. அந்த கோபம்ங்கிற அசுரன் நம்மளை விட்டு போகணும்னா சக்கராயுதம் இறைவனுடைய சக்கராயுதம் வந்து நம்மளுடைய கோபத்தை அழிக்கணும் அப்படின்னா அதுக்கு இறைவனுடைய அருள் நமக்கு வேணும். ஆணவம் இந்த கோபம் வந்து நமக்கு இருக்க கூடாது சரியா. அதுல இருந்து இதுல இருந்து இந்த கதை புரியுதா உனக்கு? உன் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லுவியா என்ன சொல்லுவ? அப்புறம் இந்த கதையை சொல்லுவியா கோபப்பட்டா என்ன நடக்கும்னு? இப்ப நல்லா புரியுதா? அடுத்த கதைக்கு போலாமா?